நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
ஓவியர் இளையராஜா என்ற பெயரை சிலர் கேள்விப்படாமல் இருக்கலாம். ஆனால் அவர் வரைந்த தத்துவ ரூபமான திராவிட பெண்களின் ஓவியங்களைக் கண்டு ரசித்திருக்க கூடும். அவை நிழல் படமா இல்லை ஓவியமா என்று நண்பர்களுடன் வாதாடியும் இருக்கக்கூடும். தூரிகை தாங்கிய கைகள் தற்போது தூங்கிவிட்டன. கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஓவியர் இளையராஜா திங்கள் நள்ளிரவு மாரடைப்பு ஏற்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் தனது 43வது வயதில் உயிரிழந்தார். தொற்று ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவரது துணைவியார் இன்றும் சுயநினைவு முழுமையாக இல்லாமல் இருப்பதால் அவரது கணவர் இறந்த செய்தி இன்னமும் அவருக்கு அறிவிக்கப்படவில்லை என்று ஓவியர் இளையராஜாவின் மருமகன் ஒருவர் எம்மிடம் கூறியுள்ளார். தம் தனித்துவமிக்க இயல்பான ஓவியங்களினால் நம் கவனத்தை ஈர்த்த நுட்பமான ஓவியர் இளையராஜாவின் மறைவு செய்தி கேட்டு வேதனை அடைந்தேன். அவரை இழந்து வாடும் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள். கலைகளின் வழியாக கலைஞர்கள் காலம் கடந்தும் நம்மோடு வாழ்வர். ஓவியர் இளையராஜாவும் வாழ்வார் என்று தமிழ்நாட்டின் முதல்வர் ட்விட்டர் செய்தி வெளியிட்டுள்ளார். இளையராஜா சுவாமிநாதன் 1979 ஏப்ரல் 19 கும்பகோணத்தை அடுத்த சிற்றூர் ஒன்றில் பிறந்தார். கலை குடும்பத்தை சேர்ந்த அவருக்கு சிறு வயது முதலே ஓவியத்தில் பெரும் ஆர்வம் இருந்தது. குடும்பத்தாரின் விருப்பம் என்னவோ இவர் பொறியியல் படிக்க வேண்டும் என்பது. ஆனால் அவரது பள்ளி ஆசிரியர் ஒருவர் கொடுத்த ஊக்கத்தினால் கும்பகோணம் அரசு கவின்கலை கல்லூரியில் சேர்ந்து 2001 கவின்கலை இளம்கலை பட்டமும், பின்னர் 2003 சென்னை கவின்கலை கல்லூரியில் கவின்கலை முதுகலை பட்டமும் பெற்றார். இவர் இளங்கலை பட்டம் பெற கும்பகோணத்தில் கற்றபோது யார் அதிபராக இருந்தாரோ அவரே முதுகலை பட்டம் பெற்ற சென்னை கல்லூரியிலும் அதிபராக இருந்தார் என்றும், தனது கலை பயணத்திற்கு அவர் பெறும் வழிகாட்டியாக அமைந்தார் என்றும் நாம் அவரை 2014 நேர்கண்டிருந்த போது குறிப்பிட்டிருந்தார்.
அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து 2001 மாஸ்டர் டிகிரி வந்து சென்னையில் வந்து ஜாயின் பண்ணேன். இங்கே சென்னை ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் 2001-2003 அங்கே வந்து 2 வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணேன். சேம் பெயிண்டிங்கு, அதே பிரின்சிபால். அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதே மாதிரியே நான் வளர்ந்துகிட்டே இருந்தேன்.
முதுகலை பட்டம் பெறும்போது தனது சிந்தனை விரிந்தது என்றும், இந்திய கலை வடிவங்களில் கற்பனைத்தரம் சரிந்து காணப்பட்டாலும் தத்துவ ரூபமான ஓவியங்கள் அரிதாகவே இருந்ததை தான் உணர்ந்ததாகவும் அவர் கூறியிருந்தார்.
எம்எஃப்ஏல தான் வந்து நான் வந்து கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ண ஆரம்பிச்சது. கலை வரலாறை பற்றி நம்ம படிக்க ஆரம்பிச்சது டீப்பாக. ஸோ அதில் தான் வந்துட்டு இந்த மேலை நாட்டு ஓவியர்களுடைய ஓவியங்களோட பதிவுகள் வந்து ரொம்ப பிரமிக்க முடியாத அளவுக்கு பதிவு பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. பட் நம்ம இந்திய கலை வரலாறுல பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நான் பர்டிகுலராக சொல்கிற உருவ ஓவியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கிரியேட்டிவாக கம்போசிஷன் பண்ணுற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்திய கலை வரலாறு வந்து கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகள் தாண்டிய ஒரு பதிவுகள்லாம் நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம். போர்ட்ரேட்டு இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் பெயிண்டிங் வந்து பெயிண்டிங்கான பதிவுகள் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் இப்போ நம்ம இன்னைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிற ஓவியர் ரவிவர்மா அப்படின்றவர் மட்டும்தான் நமக்கு தெரியுது. இதே நீங்கள் வெஸ்டர்ன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நம்ம வந்து லிஸ்ட் போட்டு மாறாது. அவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த ரெனேசன்ஸ் பீரியட், இயர்லி ரெனேசன்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் ரெனேசன்ஸ் பீரியட் வருது. லியோனார்டோ டா வின்சி, மைக்கேலாஞ்சலோ, ரஃபேலு, டின்டரிட்டோ, கரவாஜியோ, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கு லிஸ்ட். அவங்க நம்ம இந்திய கலை வரலாறுல பாத்தீங்கன்னா அந்த தத்ரூபாணி ஓவியங்கள் வந்து ரொம்பவே குறைவு. எல்லாமே பாத்தீங்கன்னா கோட்டோவியங்களாகவும், அஜந்தா எல்லாம் பாத்தீங்கன்னா கோட்டோவியங்களாகவும், நம்ம இந்தியாச நம்ம ராமாயண மகாபாரத கதைகள் செய்து சார்ந்த ஓவியங்கள் தான். கிருஷ்ணரை பத்தி, புத்தரை பத்தி, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு கோட்டோவியங்களாகவும் கிரியேட்டிவ் கம்போசிஷனாக தான் நிறைய வந்து நம்ம வரலாறுல இருக்கு. சரி, நம்ம வந்து ரியலிச பாணியில நம்முடைய இந்திய கலை வரலாறுல நமக்கான ஒரு பதிவு வந்து நம்ம ஒரு இடத்த வந்து நம்ம பிடிக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை ஏற்பட்டுச்சு.
பலதரப்பட்ட பாணியில் விரைந்திருந்தாலும் தனக்கென்று ஒரு தனிப்பட்ட பாணியை உருவாக்க வேண்டும் என்ற முடிவுக்கு எப்படி வந்தார் என்பதையும் மேம்படம் சொல்லியிருந்தார்.
97 நான் சென்னை வந்தேன். அப்போ நிறைய இந்த ஆர்ட் கேலரிஸ் போகும்போதெல்லாம் ஒவ்வொரு ஊழியர்களும் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கான ஒரு தனித்துவத்தோடு எல்லாரும் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. பேசிக்காக அதை யோசிச்சோம்னாக்கா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே யோசிக்கிறோம், நிறைய ஆசைப்படுறோம், இதை வரையணும் அதை வரையணும் ஆசைப்படுறோம். பட் ஏன் இந்த ஓவியர்கள் எல்லாருமே ஒரு ஒரு விதமான ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுலேயே ஏன் பிரயாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. அந்த டைமில் நீர்வண்ண ஓவியர்னா ஒரு நீர்வண்ண ஓவியராகவே வாழ்ந்துட்டு இருப்பார். பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கண்டெம்பரரியாக அவங்க ஏதாவது ஒரு கான்செப்டை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர் லைஃப் ஃபுல்லாக அதை அதே தான் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் அப்போல்லாம் வந்து 2004 வரைக்கும் ஃபுல்லாக வாட்டர் கலர் தான் சார், வாட்டர் கலரில் லேண்ட்ஸ்கேப் தான் அதிகமாக பண்ணுவேன். அதுக்கப்புறம் ரொம்ப சிந்தனைக்கு அப்புறம் நம்ம வந்து குருமார்கள்ட்ட கற்றுக்க வேண்டியது அவங்களோட பாணியும் இல்லை, அவங்க என்ன ஒரு முறையில் எப்படி அவங்க வந்து வளர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத கவனிக்கணும் நம்ம. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம கற்றுக்கணும். ஸோ படைப்பை பார்த்தோன்னே அது அவர் மாதிரி இருக்குது, அவர் மாதிரியே அதுலேருந்து இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு இருக்கக்கூடாதுங்கிறத முழுசாக நான் இப்போ முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் தான் டெக்னிக்கலே மாற்றினேன் நான். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர் இளையராஜான்னா தெரியும் எல்லாருக்குமே.
அப்படி அவர் தனக்கென ஒரு தனி பாணியை உருவாக்கி வரைந்த திராவிட பெண்கள் என்ற ஓவியங்கள் உலகில் பலரது கவனத்தை ஈர்த்திருந்தது. இளையராஜா சுவாமிநாதன் என்ற கலைஞனை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தியது. அழகான பெண்களை வரைகிறோம் என்று சற்று நிறம் குறைவான பெண்களை மட்டுமே வரைந்தவர்களுக்கு தமிழ் பெண்கள் பலரின் உண்மை நிறத்தை எடுத்து வந்தவர் இளையராஜா. ஏன் திராவிட பெண்களை மட்டும் வரைகிறீர்கள், ஆண்களை வரையவில்லையா என்று நாம் அவரிடம் கேட்டபோது இயக்குனர் பாரதிராஜா கூறிய ஒரு கருத்தையும் சேர்த்து அவர் பதிலளித்தார்.
திராவிட பெண்கள் மட்டும் அப்படின்ல, நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு தருணத்திலயும் ஒவ்வொரு கற்பனைகள் நம்ம மனசுக்குள்ள தோணிட்டே தான் இருக்கு. நம்ம ஏதாவது ஒன்னு பின்பற்றி நம்மளுடைய அடையாளத்தை வந்து மக்களிடையே போய் போய் சேர்க்கணும், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும்னு ஆசை இருக்கு. அதாவது ஆண்களை மட்டும் இல்ல, குழந்தைகள் நிறைய பண்ணணும்னு ஆசை, எல்லா வயசு தரப்பட்ட மக்களையும் நான் வரையணும்னு ஆசைப்படுறேன். ஒன் பகிர்ந்துக்கலாமா சார்?
சொல்லுங்க சொல்லுங்க.
சமீபத்துல வந்துட்டு டாக்டர் பாரதிராஜா அவர்கள் வந்து என்னை வரவேற்றாங்க. என்னையாது நான் வந்து ஸ்கிரீன்ல அவ்வளவு பேரை நடிக்க வச்சு, நிறைய பேரை வச்சு நான் அந்த விஷயங்கள்லாம் செஞ்சு ஒரு திரையில தான் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு அசாத்திய ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருக்கேன். இங்க ஒருத்தன் கேன்வாஸ்ல ஒருத்தவன் இந்த மாதிரி ஜிமிக்கு வேலை பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு சொன்னாரு. இப்படிதான் நான் சொன்னேன், என் அசிஸ்டன்ட்ட சொல்லி உங்களை வரவழைச்சேன் அப்படின்னாரு. அவர் சொன்னார், குழு குழுன்னு நல்ல அழகான பெண்களை வரைஞ்சிட்டீங்க, என் மதுரை பக்கம் இந்த பக்கம் உள்ளெல்லாம் வாங்க, என் கூட வாங்க, நான் ஷூட் போகும்போதெல்லாம் வாங்க, கொஞ்சம் நிறைய அந்த அதே அந்த ஸ்கின் டோன் அந்த பிளாக்கு என்ன சொல்ற இன்னும் டஸ்கி ஸ்கின்ல இன்னும் வயதான அந்த பாட்டிங் எல்லாம் குண்டலம்லாம் போட்டுட்டு சார், அது எல்லாமே மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு சார், நிறைய விஷயங்கள் எல்லாமே பாதிப்பு நீங்க தான். ஏன்னா அதெல்லாம் பார்க்கும்போது சினிமாவில் பண்ற விஷயங்கள் ஒரு ஒரு தொடர்ச்சியா செய்யறாங்க, நம்ம ஒரு ஒரு ஃப்ரேமுக்குள்ளேயே நம்ம அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும்னு எனக்கு நிறைய ஆசை சார். அதெல்லாம் நிறைய இன்ஸ்பிரேஷன் எங்களும் கூட தான், எனக்கு செய்யணும் ஆசை தான் சார், கண்டிப்பா அதை நிறைவேற்றுறேன் ஃபியூச்சர்ல. பட் இப்போதைக்கு ஆர்ட் ஃபீல்டில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்கு சார், ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு, அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் சார், கண்டிப்பா பண்றேன்னு சொன்னேன். அதே உங்களுக்கும் பதில், ஆசை தான் சார், நிறைய பண்றேன் சார், ஃபியூச்சர்ல கண்டிப்பா பண்ணுவேன்.
அவருடைய திராவிட பெண்கள் ஓவியங்களில் பல அடுப்பங்கரியை மையப்படுத்தி அமைந்திருப்பது நமது நெஞ்சை சற்று நெருடுகிறதே என்று கேட்டதற்கு சாதாரணமாக அவர் பார்ப்பவற்றைத்தான் தான் வரைந்துள்ளதாக விளக்கம் அளித்திருந்தார் இளையராஜா.
நான் என்னுடைய வாழ்ந்த வாழ்க்கையில வந்துட்டு நான் அதிகமா பார்த்த விஷயங்கள் வீட்டுல பார்த்த விஷயங்கள் தான் அது. ஸோ அதை தான் நான் இப்ப பதிய வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஓவியனா பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு வண்ணங்களா பார்ப்போம். ஸோ அந்த இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ், ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த டைமென்ஷனு, ஸோ அதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுறது தான். மற்றபடி வந்து பர்டிகுலராக சமைக்கிற விஷயத்த தான் நம்ம பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை, நான் டெய்லி பார்க்குற விஷயம். ஸோ அந்த டெய்லி பார்க்குற விஷயத்தில் அது ஒரு காட்சியாக இருக்கு.
எந்த ஒரு கலைஞனுக்கும் அவரது துணையால் பக்கபலமாக இருப்பார்கள். இளையராஜா அதற்கு விதி விலக்கல்ல.
எல்லா நேரங்களிலையும் அவங்க வந்து ரொம்ப துணை போயிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா நான் அதிகபட்சம் இரவு நேரங்களில் வந்து நான் கிளீன் பண்ணிட்டு இருப்பேன். காரணம் என்ன, எனக்கு ரெண்டு பசங்க, பகல் நேரத்தில் ரொம்ப கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் ஃபிளாஷ் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க எல்லாமே உறங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 மணி 3 மணி வரையெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த நேரங்களில் எனக்கு அப்படியே ஒரு இளையராஜா சாங் சப்போர்ட்டு அப்படியே வரைகிறதுல இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி இருக்கும், டீ காஃபி வரும், பார்த்தா ஒய்ஃபு அவங்க தூங்குறாங்களோ இல்லையோ தெரியாது. பட்டு நம்மளை கவனிக்க வேண்டிய விஷயத்தில், பூஸ்ட் கொடுக்குற வேண்டிய விஷயத்துலலாம் அவங்க ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, சாதாரணமாக வந்துட்டு எல்லா ஓவியத்துக்கும் மாடலிங் மீன்ஸ் ரெஃபரன்ஸ், அதாவது நம்ம ஏதாவது கண்ணு வரையணும் அப்படின்னா என் மனைவி கூப்பிட்டு டப்புன்னு நிற்க வச்சு பார்த்து கண்ணை பார்த்து வரைஞ்சிக்கிடுவேன். அந்த மாதிரியான உதவிகளும் நிறைய அவங்க எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையிலும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஏன்னா ஒரு ஓவியனுடைய வாழ்க்கை உங்களுக்கே தெரியும், ஒரு நேரங்களில் ஓவியங்கள் விற்கலாம், ஒரு 2-3 மாதங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓவியத்திற்கான விற்பனை இல்லாமல் இருக்கும். அந்த தருணங்கள்லயும் அதே அளவுக்கு அன்பு செலுத்தணும் நம்ம மேல. ஒரு படைப்பாளிக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவான விஷயம்.
எமது நேர்காணலில் ஓவியம் வரைவதை முழு நேர தொழிலாக தேர்வு செய்ய விரும்பும் மாணவர்களுக்கு அவர் என்ன அறிவுரை கூறுவார் என்று கேட்டோம்.
ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு கலைஞனா நீங்க வாழணும்னு, அதாவது இளைய தலைமுறையில உள்ள எல்லா மாணவர்களுக்குமே என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடு இருக்கணும். சாதிக்கணும்ன்றத விட நம்மளோட ஆத்ம திருப்தின்னு ஒண்ணு இருக்கு. நம்மளோட கெரியர் வந்து என்னவா அமைச்சுக்க போறோம் அப்படிங்கிறது, அதை நீங்க தீர்மானிச்சிட்டீங்க அப்படிங்கறதால இந்த ஓவியத்துறையிலயோ இல்ல வேற ஒரு கலைத்துறையிலயோ, இந்த ஓவியத்துறையிலயே நிறைய வந்து ஜாப் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸ்லயுமே வந்துட்டு ஆர்ட்டோட ஒரு பங்கு இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல் போனா கூட அங்கேயும் ஒரு ஆர்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல்லேருந்து நம்ம எல்லாத்துலயுமே வந்து டிசைனிங் பர்பஸ் இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே ஆர்டிஸ்ட் தேவைப்படுறாங்க. ஆர்ட் அப்படின்றது வெறும் ஆர்ட் டீச்சரோ இல்ல ஒரு வால் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களோ, அதாவது தெரிஞ்ச நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அதாவது பத்திரிகை துறையில வரைகிறவங்க ஓவியங்கள் வரைகிறவங்களோ, இது மட்டும் இல்லை. பட் ஆனா இது இதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து வேலை வாய்ப்புன்றது ரொம்ப ஒரு பெரிய வட்டமா இருக்காது. எல்லா துறையிலும் இருக்கு நம்மளுடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு வேலை வாய்ப்புகள். ஒரு டெக்ஸ்டைல் டிசைனரா நீங்க போகலாம், ஒரு செராமிக் டிசைனிங் டிசைனரா போகலாம் நீங்க, இந்த மாதிரி வந்து ஒரு மெட்டீரியல் விஷயங்களுக்கு வந்து டிசைனரா நீங்க போகலாம். அனிமேஷன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா, அனிமேஷன்றது ஒரு விஷயம் தான், அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஜாப் வெரைட்டிஸ் இருக்கு அதுல. ஸோ உங்களோட கெரியரை நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ நான் என்னை பொறுத்தமட்டும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு ஓவியனாகவே வாழணும், ஓவியனாகவே இறந்துடணும் அப்படின்னு வந்து ஒரு ஆசை. ஸோ அதனால் நான் எங்கேயும் வேலைக்கெல்லாம் போகல. இன்னைக்கு வரைக்குமே வந்து நான் என்னுடைய ஓவியத்தை நம்பி நான் வந்தேன். அந்த நம்பிக்கையை வந்து அந்த ஓவியம் வந்து என்னை வாழ வச்சுட்டு இருக்குன்னு சொல்லலாம். அது என்னை வாழ வச்சுட்டு இருக்கு, நான் வாழ்ந்துட்டுருக்கேன், அவ்வளோதான். அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது.
சிறு வயதிலிருந்தே ஒரு ஓவியராக வாழ விரும்பிய இளையராஜா அவர்கள் ஓவிய கலைஞர் என்று தனக்கென ஒரு தனி முத்திரையை பதிந்துள்ளார். அவர் எம்மை விட்டு பிரிந்தாலும் அவர் தீட்டிய ஓவியங்கள் தீராத காலமாய் அவரை எம் நெஞ்சங்களில் நிறுத்தி நிற்கும்.
போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.